أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம்ம துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம்மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அதன்படி வாழ்க்கையில் அமல் செய்கிற சந்தர்ப்பங்களையும் கொடுத்தாய். இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்களை யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய பிச்சிலங்களை யா அல்லாஹ் நீ நல்லவர்களாக சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் சரியத்தினுடைய அடிப்படையில் சிறிதும் பிசகாமல் வாழ்ந்து மரணிக்கிற வரை அதே கோட்பாட்டில் இருக்கிற நல்லவர்களில் யா அல்லாஹ் எங்களுடைய பெயர்களையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரத்தில் களிமாவோடு மரணிக்கிற அந்த சாலிஹீன்களினுடைய பட்டியலில் எங்களுடைய பெயர்களையும் யா அல்லாஹ் நீ சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வேதனையை யா அல்லாஹ் முழுமையாக நீ நீக்குவாயாக. யா அல்லாஹ், கபரிலே யா அல்லாஹ் நாங்கள் எந்த அமல்களை இங்கே செய்து கொண்டிருந்தோமோ, எந்த குர்ஆனை நாங்கள் பிரியப்பட்டு கொண்டிருந்தோமோ, அந்த குர்ஆனோடு வாழ்க்கை நடத்துகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையாக யா அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மறுமையினுடைய பயணத்தில் யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தோடு நாளை சுவர்க்கத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கீன்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த பாக்கியமிக்க உம்மத்துகளில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் எங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு நெருக்கடி தரப்படுகிறதோ, யா அல்லாஹ் மற்ற மக்களுக்கும் சிரமங்கள் கொடுக்கப்படுகிறதோ, அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களிலிருந்து யா அல்லாஹ் நீ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உலகத்தினுடைய எல்லா மூலைகளிலும் இஸ்லாமியர்களை யா அல்லாஹ் உன்னுடைய பெயரையும் உன்னுடைய தூதருடைய பெயரையும் சொல்லியவர்களை யா அல்லாஹ் நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மற்றவர்களை எங்கள் மீது ஃபித்னாக்களாக ஆகுவதை விட்டு யா அல்லாஹ் நீயே அதை தடுப்பாயாக, அதிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பாரனை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை நீ பொருந்தி கொண்டு இதிலே எந்த இமாம்களுடைய செய்திகள் சொல்லப்படுகிறதோ அவருடைய கபர்களை யா அல்லாஹ் சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக நீ ஆக்கி தருவாயாக. இந்த மஜ்லிஸை யா அல்லாஹ் கியாமத்து நாள் வரை தொடர்ந்து நடைபோடக்கூடிய மஜ்லிஸாக யா அல்லாஹ் உன் பொருத்தத்தோடு யா அல்லாஹ் அதை நீ நீட்டித்து தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசீன் என்று சொல்லப்படுகிற பெருமானாருடைய வாயினால், முபாரக்கான வாயினால், குர்ஆனினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட இந்த சூரா யாசீனுடைய தொடர் விளக்க உரைகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடைசியாக ஹயாத்துல் பர்சஹ், பர்சஹினுடைய வாழ்க்கை என்ன என்பதை குறித்து மிக தெளிவாகவும் மிக ஆழமாகவும் எத்தனை கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் நாம் பார்ப்பதற்குரிய வாய்ப்புகளை வசதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். அவை அத்துணையும் எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அதை நம்முடைய உள்ளத்திலே ஏந்துவதற்கு, நம்முடைய நம்பிக்கைகளுடைய பட்டியலில் அவற்றை சேர்ப்பதற்கு, அதை கொண்டு நம்முடைய நம்பிக்கைகள் பரிபூரணமாக ஆகுவதற்கு, அதை கொண்டு நம்முடைய ஈமான் முழுமை பெறுவதற்கு அல்லாஹு தாலா நமக்கு உதவி புரிய வேண்டும். அந்த துவாவை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னது மாதிரி ரெண்டு பார்ட்டு, ஒன்றாவது அறிவு ரீதியான பகுதி, இரண்டாவது நம்பிக்கை ரீதியான பகுதி. அல்லாஹுவை குறித்தும், நம்மை எவன் படைத்தானோ அந்த அல்லாஹுவை குறித்தும், அதேபோன்று மலக்குகளை குறித்தும் எல்லாம் நாம் கண்ணுக்கு தெரியாத பொருள்களை தான் நம்பி இருக்கிறோம். எல்லாமே கைப். அதில் நம்முடைய இந்த கியாமத்துடைய வாழ்க்கை என்பதும் கைப். கண்ணுக்கு தெரியாத ஒரு செய்தியை பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறான் என்கிற அடிப்படையில் நாம் அதை நம்முடைய இதயத்தில் ஏற்றி கொண்டிருக்கிறோம். அதை முழுமையாக உள்வாங்குவதற்கு, மிகச்சரியாக புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போ அந்த ஹயாத்துல் பர்சக் என்பதை குறித்து மிக நீண்ட விளக்கங்களை பார்த்துவிட்டு, இப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இப்போ இதா நுஃபிக ஃபிஸ்ஸூர் அந்த நாளையில் சூர் ஊதப்பட்டதும், இதா நுஃபிக ஃபிஸ்ஸூர்னா சூர் ஊதப்பட்டதும், சூர் என்பதற்கு பல்வேறு சில கருத்து வேறுபாடுகளை இமாம்கள் எழுதுகிறார்கள். சூர் அப்படின்னு சொன்னால் தோற்றம் அப்படிங்கிற அர்த்தம், சுவர் அப்படிங்கிறதுனுடைய சூரத் அப்படிங்கிறதுனுடைய ஜம் சுவர், த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அர்த்தம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஏகோபித்த இமாம்களுடைய கருத்து, நுஃபிகஃபி சூர் என்று சொன்னால் சூர் ஊதப்படுதல், அந்த கொம்பிலே சத்தமிடப்படுதல் என்ற அந்த கருத்தைத்தான் அதிகமான இமாம்கள் முன்வை வைக்கிறார்கள். இதா நுஃபிகஃபி சூர், சூர் ஊதப்பட்டால், ஃப இதாஹும் மின் அல் அஜிதாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன். இதா நுஃபிக் வ நுஃபிக ஃபி சூர், சூர் ஊதப்பட்டால், சத்தம் கொடுக்கப்பட்டால், ஃப இதாஹும் அந்த மக்கள் மனிதர்கள், மினல் அஜிதாஸ், அஜிதாஸ் என்பதற்கு கபர் என்ற அர்த்தம், தங்களுடைய கபர்களிலிருந்து அவர்கள் வெளியே வருவார்கள். ஃப இதாஹும் மினல் அஜிதாஸ் இலா ரப்பிஹிம் யன்சிலூன், தங்களுடைய ரப்பின் பக்கம் விரைந்தவர்களாக, முன்னோக்கியவர்களாக அவர்கள் அல்லாஹுவின் புறத்திலே அவர்கள் செல்லுவார்கள். காலு, அப்ப சில மனிதர்கள் கேட்பார்கள், யா வயலண்ணா, எங்களுடைய கேடே, யா வயலண்ணா செல்ஃப், அவரே அவர் பிளேம் பண்றது, யா வயலண்ணா எங்கள் கேடே, மம் பாசனாமி மறுக்கதினா, எங்களுடைய இந்த தூங்குகிற இடத்திலிருந்து எங்களை யார் எழுப்பியது, மம் பாசனா எங்களை யார் எழுப்பியது, மிம் மறுக்கதினா எங்களுடைய தூக்கத்திலிருந்து. உடனே அவருக்கு சொல்லப்படும், ஹாதா மா வஅதர் ரஹ்மானு வசதகல் முர்சலூன், எந்த விஷயத்தை குறித்து அல்லாஹு தாலா உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தானோ, உங்களை எச்சரித்தானோ, அதே மாதிரி அதை நபிமார்கள் உண்மைப்படுத்தினார்களோ, அதுதான் இன்னைக்கு முன்னாடி என்று சொல்லப்படும். இந்த ரெண்டு ஆயத்துக்கும் தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல முஃபஸ்ஸிர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை எழுதுறாங்க. குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஆழமான பொருள் உண்டு. எந்த வார்த்தையும் அல்லாஹு தாலா தேவையில்லாமல் வேறொரு வார்த்தையோ அல்லது வேறொரு பொருள் தருகிற செய்தியோ அல்லாஹ் பயன்படுத்துவதில்லை. நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறது மாதிரி எல்லா மொழிகளையும் விட அரபி மொழியில் வார்த்தைகள் வளம் பொருந்திய மொழி. குதிரையினுடைய ஒவ்வொரு முடிக்கும் ஒரு பேர் வச்சிருக்கான், ஒரு முடிக்கு ஒரு பேர் வச்சிருக்கான். அதே மாதிரி எல்லா பொருள்களுக்குமே இதை பற்றி அவர்கள் எதை எதையெல்லாம் பயன்படுத்தினார்களோ எல்லா பொருளுக்குமே அரபியிலே ஒவ்வொரு பெயரை வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வளம் நிறைந்த அந்த மொழியில் குர்ஆனிலே அதே போன்று அல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால் அதற்கு பின்னே மிக ஆழமான, நுணுக்கமான, அதை நாம் படிக்கிற போது அதை கொண்டு புலகாங்கிதம் அடைகிற, நம்முடைய மனதுகள் அதை கொண்டு சந்தோஷம் அடைகிற ஒரு பகுதியை அல்லாஹு தஆலா அந்த வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறான். ஏன் அப்படின்னு கேட்டால், குர்ஆன் என்பதை குறித்து பெருமானார் சொல்லுகிற போது அது மொஜிசா, எனக்கும் மொஜிசா, அது படிப்பவர்களுக்கும் மொஜிசா. மொஜிசத்துன் ஹாலிதத்துன், மொஜிசத்துன் ஹாலிதத்துன், நிரந்தரமான ஒரு அற்புதம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தடியை போன்றோ, அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கரத்தை போன்றோ, அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கையை தொட்டால் குணமாவதை போன்றோ, அந்த நபிமார்களோடு அதுவும் அவர்களுடைய கபருக்குள்ளே சென்று விடுகிற விஷயம் அல்ல. பெருமானார் சொன்னார்கள், வாழுகிற மொஜிசா, வஹி ஒரு பங்கு, மொஜிசா ஒரு பங்கு. இந்த சமூகம் வஹியை பிடித்து கொண்டது, மொஜிசாவை விட்டுவிட்டது. வஹியை நல்லா பிடிச்சுக்கிட்டான், நல்ல நிறைய மனப்பாடம் பண்ணுகிறார்கள், அதை தக்ரீம் ஹானர் பண்றாங்க. அதனுடைய அது ஏற்படுத்திய தாக்கங்களும் விளைவுகளும், அல்லது அந்த வார்த்தையில் அல்லது அதனுடைய அந்த போக்கில் கட்டுண்டு கிடந்த அந்த மனோநிலை போயிடுச்சு. அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாருடைய காலத்தில் இருந்து குரானை தொகுத்து தந்த ஒரு முக்கியமான பணியை மேற்கொண்டவர்கள், ஹதீஸினுடைய பகுதியில் மிகப்பெரிய பங்கு இருக்கக்கூடிய ஒரு மாமேதை இப்னு மசூத் அவர்கள் சொல்லுவார்கள், நம்முடைய காலத்தில் சஹாபாக்களை குறித்து சொல்வார்கள், நம்முடைய காலத்தில் குரானை மனனமிடுவது மிக சிரமமான ஒரு செயலாக இருக்கிறது, ஆனால் அதை கொண்டு அமல் செய்வது மிக லேசான காரியமாக இருக்கிறது. ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் குரானை மனனமிடுவது மிக லேசாக ஆகிவிடும், ஆனால் அந்த குரானை உள்வாங்கி அமல் செய்கிற வேலை இருக்கிறதே மிக கடினமாக ஆகிவிடும். அற்புதமாக சொல்லும். அது அப்படியே கொஞ்ச நேரம் அந்த வார்த்தையை அப்படி பார்த்தேன், என்ன அழகான சஹாபாக்கள்ல ஒரு சூரா மட்டும் மனப்பாடம் பண்ணி மௌத்தா போன ஆளுகள் உண்டு. பூரா ஹாபிஸ்னா அங்கே அவர் பெரிய விஐபி. சில ஆயத்துக்களை மனநமிட்டு மௌத்தா போனவர்கள் உண்டு. ஒரு சூரா ஒருத்தர் மனப்பாடம் பண்ணியிருக்காருனாலே அவர் பெரிய விஷயம் அது, அவருக்கு அவ்வளவுதான். அவர் மக்களிடத்திலே அவ்வளோ பெரிய மரியாதையும் அவருக்குரிய அந்த அந்தஸ்தும் கொடுக்கப்படும், ஒரு விஐபி அந்தஸ்து அவருக்கு. இப்போ நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது நம்ம எல்லா நம்ம சஹாபாக்களும் ஹாஃபிஸாவாக இருப்பாங்க, எல்லாமே குரானை மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க, எல்லாருடைய இதயத்திலையும் குரான். சில சஹாபாக்கள் இப்னு அப்பாஸ் என்று நினைக்கிறேன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லும்போது அழகாக சொல்லுவாங்க, தஅல்லமனல் குர்ஆன வல் அமல ஜமீஆ வல் அமல மஆ. நாங்கள் பெருமானாரிடத்திலிருந்து வெறும் குரானை மட்டும் கற்கவில்லை, அந்த குரானோடு எப்படி அந்த ஆயத்துக்கு நம்ம வந்து வழிபடணும், என்னுடைய ரியாக்ஷன், என்னுடைய ஒபீடியன்ட், இதனுடைய எக்ஸிகூஷன், ஆயத்தையும் படிப்போம் அந்த அமலையும் படிப்போம். முதல் ஆயத்தை படிச்சுட்டு அதை செஞ்சு பார்ப்போம், அப்புறமா அடுத்த ஆயத்துக்கு போவோம். 8 வருஷம், 9 வருஷம் நான் சூரத்துல் பக்காராவை படித்தேன். ஒரு சஹாபி சொல்றாங்க, 9 வருஷம் நான் சொல்றேன். நம்மள்ட்ட கேட்டா 2 நாள் மனப்பாடம் பண்ணிடலாம், யுகான் திருப்பி பார்த்தா தெரிஞ்சிருது. இன்னைக்கு எல்லாம் வந்து இன்டர்நெட்ல அப்படி தட்டினோன்னா எல்லாமே நமக்கு ரொம்ப லேசா அப்படி கிடைச்சிட்டு நம்ம நினைச்சுக்கிறோம் இது ரொம்ப லேசு இல்ல. அப்ப அவங்க இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மை. எங்க காலத்துல ஒரு சூறாவை உள்ளே ஏத்துறது கஷ்டம், ஆனா அமல் செய்யறது ரொம்ப லேசு. நாங்கள் அது பிரியமா அதை எடுத்து நாங்கள் அதை அந்த குரானை பார்த்து பார்த்து அமல் செஞ்சுட்டு போயிடுவோம், ஆனால் பின்னால் வருகிற காலத்தில் அது இருக்காது, அப்படி இருக்காது. நேற்று தஞ்சாவூரில் ஒரு கூட்டம் அங்கே பேசும்போது இந்த ஆயத்தை தான் சொன்னேன். ஏன்னா இது சார்பாக அல்ல ஒரு ஆயத்தை இறக்கி வச்சான், இது இந்த இது சார்ந்து அந்த ஆயத்தில் சொல்லும்போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும், உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய குழந்தை உங்களுக்கு சோதனை. இன்னொரு ஆயத்தில் இன்னமா இன்னமா அஸ்வாஜுக்கும் அவுலாதுக்கும் அதுவுல்லக்கும் ஃபஹ்தரூஹும், உங்களுடைய மனைவியும் உங்களுடைய மக்களும் உங்களுக்கு எதிரிகள். இந்த ஆயத்தை ஒருத்தன் படித்தவொடனே எப்படி இருப்பான், ஒருத்தர் இந்த ஆயத்தை தமிழில் எடுத்து படிக்கிறார், உங்களுடைய மக்களும் உங்களுடைய மனைவியும் உங்களுக்கு எதிரிகள், அது உள்ளக்கும் they are your enemies, fahdharuhum be aware of them, அவர்கள் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. குரானுடைய நேரடியான வார்த்தை யார் வேண்டாலும் தர்ஜுமா எடுத்து பார்த்துக்கலாம். ஒருத்தர் வீட்டுக்கு போய் செருப்பை கழட்டினோடனே பயப்படணும், வீட்டுக்குள்ள போய் செப்பலை கழட்டின உடனே என்ன யாரை பார்த்து பயப்படுவோம்? எதிரி. யாராவது ஒருத்தர் நமக்கு வந்து சிரமம் கொடுக்குறான், நம்ம வேலை பார்க்குற இடத்துல, தொழிலில், போட்டியில், இதில் 24 மணி நேரம் அவனை பற்றி தான் சிந்தனை. படுத்தா, எந்திரிச்சா, என்ன செய்வான், என்ன செய்வான், இல்லை அவனை எப்படி பீட் பண்ணுறது, இதே சிந்தனை. இப்போ இதே சிந்தனையை கொஞ்சம் வீட்டுக்கார அம்மா பிள்ளைய பக்கத்தில் ஒருத்தர் பார்க்குறாரு, வீட்டுக்கார அம்மாவை பார்க்கும், எதிரி மாதிரியே பார்க்கும். அந்த அம்மா இவரை பார்க்குது, திருடானா இவன், பையன், ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு மாதிரி பார்க்குறான், அத்தாவை அம்மாவை. என்ன நடக்கும்? சொசைட்டி உடைஞ்சு போயிடும். சொசைட்டி, ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பு குலைந்து போய்விடும். அப்ப அப்படி ஒரு செய்தியை குரான் சொல்லுமா? அப்படி ஒரு தகவலை குரான் தருமா? தர்ஜுமாவை படிச்சோன்னா அதுதான் அர்த்தம். தர்ஜுமாவை படிச்சா அதுதான் செய்தி. உங்களுடைய மனைவியும் உங்களுடைய மக்களும் உங்களுக்கு எதிரிகள். பஹதரூஹும், அவர்கள் விஷயத்தில் மிக கவனமாக, கேர்ஃபுல்லா நடந்துக்குங்க. இதுக்கு பின்னாடி உள்ள வரலாறு, இந்த ஆயத்து ஏன் இறங்குச்சு அப்படிங்கிறதுக்கு எழுதக்கூடிய முஃபஸ்ஸிர்கள் எழுதுவார்கள். ஏன்னா ரொம்ப அப்படியே ஒரு கணம் ஆட்டி வித்து ஆயத்து, அது அப்படியே போயிட்டே இருக்கும்போது, அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது, ஏன்னா இட் இஸ் அவர் டே டு டே லைஃப். என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஜக்காத்து கொடுக்கறது மாதிரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு போனோம்ல. காலையில எந்திரிச்சா அந்த அம்மாவை பார்க்கணும், சாயங்காலம் போனா அந்த அம்மாவை பார்க்கணும், அந்த பையனை பார்க்கணும். காலையில சம்பாதிக்கிறது அதுக்கு தான், மதியம் சம்பாரிச்சு அங்கிருந்து கொண்டு வந்து கொடுக்கறது அந்த பையனுக்கு தான், அவன் படிக்கணும். அந்த அம்மா நல்லா இருக்கு. தே ஆர் யுவர் எனிமீஸ், அவங்க தான் உங்க சண்டைக்காரங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், ஷைத்தானை பார்த்து, இன்ன ஷைத்தான லக்கும் அதுவ ஃபத்தஹிதூஹு அதுவ, உங்களுக்கு சத்தியமாக நிச்சயமாக ஷைத்தான் இருக்கிறானே எதிரி, அதனால அவனை நீங்க எதிரியாவே கையாளுங்க. அப்ப அதே வார்த்தையை எல்லாம் எடுத்துக்கொண்டு இங்க போடுறான். அப்ப எவ்வளவு அது ஒரு ட்ராஜடி மூமெண்ட். இதுக்கு பின்னாடி நடந்தது அவுஃப் பின் மாலிக் அல் அஷ்ஜஈ என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர், அவுஃப் பின் மாலிக் அல் அஷ்ஜஈ. எல்லா சஹாபாக்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கார்னரும் நமக்கு பாடம், அவர்களுடைய அசைவுகள் நமக்கு பாடம். அவுஃப் பின் மாலிக் அல் அஸ்ஜஈ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும்போது இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இது நம்ம வாழ்க்கையில வந்துட்டு, நம்ம வாழ்க்கையை ஸ்கிரீன் பண்ணி பார்க்கறதுக்கு, அல்லது நம்ம வாழ்க்கையை ஒரு கண்ணாடி மாதிரி நின்று நம்ம அதை திருப்பி பார்க்கறதுக்குரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அல்லாஹ் சொன்னா, நீங்க மதீனாவுக்கு போயிருங்க. ரசூலுல்லாஹ் கிளம்பி மதீனாவுக்கு போயிட்டாங்க. இவரு கொஞ்சம் கொஞ்சமா சஹாபாக்கள் வெளியே போயிட்டே இருக்காங்க. இந்த மாலிக் பின் அஸ்ஜஈ அவர்களுக்கு, அந்த நபித்தோழருக்கு குடும்பம், பிள்ளைக்குட்டி எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப இவர் கிளம்புறாரு, நானும் ரசூல்லாட்ட போயிடலாம், மதீனாவுக்கு போயிடலாம், இங்க இருக்க முடியல. ஏன்னா நபியை பார்த்தவங்க எப்படி நபியை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க? நபியை பார்த்தவங்க நபியை விட்டு எப்படி பிரிஞ்சிருப்பாங்க? அது எவ்வளவு பெரிய ஒரு முஹப்பத். தனக்கு வழிகாட்டுகிற, அல்லாஹ்வினுடைய வேதம் கொடுக்கப்பட்ட 1500 வருஷத்துக்கு 1400 ஆண்டுகளுக்கு பின்னே இன்னைக்கு ஒரு பொருளை கொஞ்சோண்டு பண்ணி கொழுப்ப கலந்து கொண்டு வந்து தின்னியா அப்படின்னு சொன்னா, யார் சொன்னா? ரசூல்லா சொன்னாங்க. யார் யாரு ரசூல்லா அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான். பெருமானார் யாரு நேத்து இருந்தாங்க, 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு இன்னும் புடிச்சுக்கிட்டு இருக்கியா? என்னடா நீ முட்டா போயிடா, நீ தான்டா முட்டாளு, ஒப்பே முட்டாளு சொல்லுவோமா இல்லையா? அதை நம்ம தந்தையாக இருந்தாலும் ஏத்துக்க மாட்டோம். இந்த முகப்பத்தை தான் அல்லாஹு தாலா அந்த ஈமானுடைய காரணமா ஃபீட் பண்ணிருக்கான். என்னுடைய தாய், என்னுடைய தந்தை யாரு முன்னாடி? குல் இன் கான ஆபாஉகும் வ அப்னாஉகும் வ அஸ்வாஜுகும் வ அஷீரதுகும் வ அம்வாலுன் நுக்தரஃப்துமூஹா வ திஜாரத்தன் தக்ஷவுன கஸாதஹா வ மசாகின தர்தவுனஹா أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا. الله سبحانه وتعالى قل إن كان آباؤكم உங்களுடைய பெற்றோர்கள், وأبناؤكم உங்களுடைய குழந்தைகள், وأزواجكم மனைவிமார்கள், وأزواج وعشيرتكم உங்களுடைய சொந்த பந்தங்கள்,
தேடி தேடி அதன் மீது பிரியமாக சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பொருட்கள். அற்புதமான வார்த்தை எல்லாம் அங்க பயன்படுத்துவான். பிரியமாக சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பொருட்கள், நம்ம எல்லா பொருளையும் பிடிச்சு வச்சிருக்கிறதுக்கு காரணமே அது மேல உள்ள மால் பிரியம் மட்டும்தான். என்னங்க ஆள் ரொம்ப தெளிவா இருக்க மாதிரி இருக்கு, என்ன செய்றீங்க? பேங்க்ல 2 கோடி ரூபா இருக்குங்க. ஒருத்தர் சொல்றாரு, அந்த 2 கோடினால உனக்கு என்னையா பையனு, நாளைக்கு செத்து போயிட்டானா? செத்து போயிட்டா பேங்க்ல 2 கோடி இருந்தாலே சந்தோஷம். அது அது ஏன் இருக்கு, அதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், அல்லது நம்ம சாப்பிடுவோமா, நம்ம பிள்ளை எதுவும் தெரியாது. இன்னைக்கு இருக்க காசுலாம் வாங்கிட்டு அதை எடுக்க கூடாதுங்களா, அதை வச்சு சந்தோஷம் இருக்கு எப்படியோ. பேங்க்ல நீங்க தேடி தேடி சம்பாதிச்சது, உங்களுடைய பிரியமான வீடுகள் அழகழகா கட்டுறாரு. இந்த லைட் இங்க போடணும், நடுவில் கொத்துபல் போடணும், ஃபேன் இப்படி இருக்கணும், சைட்ல ஃபேன் மாட்டணும், ஏசி இங்க மாட்டணும், டாய்லெட் இங்க இருக்கணும், இடம் இங்க இருக்கணும். ஒரு ஒரு இன்ஜினியர் ஒரு இவர்கிட்ட போய் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படி அடிச்சு பார்த்து பார்த்து கட்டுற வாசல்ல இப்படி கார் வரும்போது இப்படி ஏறி நிக்க, ஸ்டெப்ஸ் இப்படி இருக்கணும். நான் அடிக்கடி சொல்றது மாதிரி குர்ஆனுக்கு 2 பேஜ் உண்டு, ஒன்னாவது பிசிக்கல், ரெண்டாவது மென்டல். அல்லாஹ் பிசிக்கலையும் சொல்லுவான், மென்டலையும் சொல்லுவான். ஒரு மனிதனுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அல்லாஹ் சொல்லுவான். நானும் டீ கொடுக்குறேன், அதுக்குள்ளாட்டி சீக்கிரமா எல்லாருக்கும் கொடுத்துருங்க, குடிச்சுக்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை, கொடுக்கும் போது சங்கடமாயிரும். அல்ஹம்துலில்லாஹ், 3 விதமான மனோநிலைகளை அல்லாஹ் சொல்லுகிறார். வீட்டை சொல்லும் போது உங்களுடைய ஹாப்பினஸ், உங்களுடைய பொருத்தம். நமக்கு சங்கடமா இருந்துச்சு அதை இடிச்சிட்டு வேற மாதிரி கேட்டிருந்தோம், நமக்கு தோதுவா. பொருளாதாரத்தை சொல்லும் போது சுருட்டி பண்டல் போட்டு வச்சுக்கிறீங்க, அது என்ன செய்யுது தெரியாது, ஆனா ஒரு விதமான துமானியினர் அது இருந்துச்சுன்னா போதும் அவ்வளவுதான். நீ எவ்வளோ பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் மல்டி பில்லியனர், அவருக்கும் அவருடைய மனசினுடைய ஓரத்தில் ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கும், இந்த பிசினஸ் இப்படி போகுமா இல்லை வேற ஒரு மாதிரி. உங்களுடைய ட்ரேட்ஸ் அதை குறித்து அச்சத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹுவையும் அல்லாஹுவினுடைய தூதரையும் விட இந்த அத்துணை பொருளும் உங்களுக்கு பிரியமானதாக இருந்தால், பெத்தவங்க, நம்ம பெத்தவங்க, மனைவி மக்கள், உற்றார் உறவினர், பிசினஸ், நம்முடைய சேர்த்து வைத்திருக்கிற பணம், கட்டிய வீடு, இதுதான் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆசைகள், தாக்கங்கள். அல்லாஹ் சொல்றான், இது உங்களுடைய மனசில் அல்லாஹ் அல்லாஹுவினுடைய தூதரை விட மேல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கூடிய விரைவாக அல்லாஹுவினுடைய அந்த ஃபத்ரப்பசு ஹத்தா தியஹுமுல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹுவினுடைய அந்த அனுக்கிரகம், அவனுடைய அம்ரு வருவதை நீங்கள் எதிர்பாருங்கள். அப்போ பெருமானார் மீது உள்ள அந்த பிரியத்தில் அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொருத்தராக கிளம்பி போனாங்க. மாலிக்கும் பொட்டியை தூக்குனார், சூட்கேஸில் ரெடி பண்ணி வச்சு தூக்குனார். தூக்குன உடனேயே அங்கேருந்து அந்த வீட்டுக்காரம்மா பார்த்துச்சு அது இஸ்லாத்துக்கு வரல. அந்த அம்மா வந்து சொல்லிச்சு, ஏங்க ஏற்கனவே முஸ்லீம் ஆகிட்டீங்க, இப்போ பொட்டி செட்டியெல்லாம் வேற தூக்கி நீங்கள் பாட்டுன்னு போகிறீங்க, எங்களை யாரு பாப்பா, எங்களுக்கு யாரு சாப்பாடு போடுவா? உடனே அங்கேருந்து மகனார் உடையாந்து சொன்னார், பாப்பா பாப்பா இப்படி விட்டு போயிடாதீங்க, நான் கொஞ்சம் நல்லான பின்னாடி நீங்கள் போங்க, நாங்கள் விட்டுறோம் உங்களை. இப்படி யோசிச்சார், எடுத்து பொட்டியே வச்சுட்டார். கொஞ்சம் நாள் ஓடிக்கிட்டே இருக்குது, நாள் ஓடிக்கிட்டே இருக்குது. திரும்ப கிளம்புறார், நான் போயிடணும், இன்னும் இன்னமேட்டு இருக்க முடியாது. திரும்ப அந்த அம்மா உடலை, அடுத்து ஊரில் ஃபங்க்ஷன் வருதுங்க, பெருநா பெருநா முடிச்சுட்டு போயிடலாம். இந்த மனசுக்கு சமாதானம் சொல்றது இருக்க, நம்மளா ஒரு காயத்துக்கு ஆறுதல் மாறி பவுடர் அடிச்சுக்கிறது. இந்த வருஷம் முடிஞ்ச உடனே இன்ஷா அல்லாஹ் தொழுவ ஆரம்பிச்சிருவேன், இந்த வருஷம் முடிஞ்ச உடனே ஜகாத் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ண உடனே பிள்ளைக்கு ஹஜ்ஜுக்கு போயிடுவேன். இதெல்லாம் நம்மளா பவுடர் போட்டுக்கிறது. இந்த வேலையை அந்த பிள்ளைங்க செஞ்சாங்க, திரும்பவும் போகல. கடைசியா ஒரு முடிவு பண்ணார், கிளம்பி எல்லாம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போன பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் பார்த்தா கூட இருக்க சஹாபாக்கள் ஒருத்தருக்கு 4 சூரா தெரியுது, ஒருத்தருக்கு 5 சூரா தெரியுது, ஒருத்தர் நிறைய ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ணியிருக்கார், ஒருத்தர்கிட்ட போய் எதை கேட்டாலும் பதில் சொல்றார். இப்படி ஒன்னொன்னா அங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறார். பார்த்துட்டு என்ன இவங்கெல்லாம் இவ்வளவு தேர் எஜுகேட்டட், நம்ம இவ்வளவு பின்தங்கிட்டமே, இவங்க எல்லாம் இவ்வளவு முன்னாடி போயிட்டாங்களே, என்ன அங்க உள்ள ஸ்டேஜ் சூரா மனப்பாடம் பண்றதுதான் விஐபி. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், என் ஹாலத் இப்படி ஆயிடுச்சு, நான் டெய்லி கிளம்புனேன், என் மக்கள் விடல, என்னுடைய வீட்டுக்காரம்மா விடல, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறாரு. என்ன செய்யறது? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொன்னாங்க, சரி பரவாயில்ல, இப்ப அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்துட்டான், இப்ப நீங்க படிச்சுக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு சர்ரன்னு கோபம் ஏறிடுச்சு குடும்பத்தார் மேல. சொல்லிட்டு பெருமானாருக்கு முன்னாடி அப்படியே பிரஸ்ட் ஆயிட்டார். அப்படியே அவருடைய கோபம் பெட்டுச்சு. முன்னாடியே சொல்றாரு, யார சொல்ல, இன்னைக்கு வீட்டுக்கு போவேன், ரெண்டுல ஒண்ணு வச்சுக்கிறேன், அவளை தூக்கி போட்டு மிதி சொல்றம்ல, அந்த பயலை என்ன பண்றேன்னு பாரு, என்ன பேசுறேன்னு தெரியாம ரசூல்ல. உடனே அல்லா வஹி இறங்குறான், இந்த ஆயத்து இறங்கு, சூரத்து தகாபுன் இந்த ஆயத்தெல்லாம் இறக்கணும். இறக்கி வச்சு இந்த மீதி எல்லா சூறாவும் மக்காவினுடைய சூறா, இந்த ஆயத்து மட்டும் மதனி சூறா அப்படின்னு எழுதுறாங்க. அந்த ரெண்டு ஆயத்துல எல்லாம் இழக்கிறான். இதே மாதிரி அவர்கள் அவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்தில் அல்லாஹ் சொன்னான், ஆனால் அவர்கள் தங்களுடைய மக்களையும் மனைவிமார்களையும் மன்னித்து விட்டால், ஷைத்தான எதிரியா இருக்கவனை என்ன செய்யணும், எதிரி ஆக்கிக்கணும். இது ஆயத்தினுடைய விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் மிக அற்புதமான விஷயத்தை எழுதுறாங்க. இட் இஸ் எ சைக்காலஜிக்கல் இஷ்யூ. ஒரு மனிதனுடைய அவனுடைய உளவியல் சார்ந்த செய்தி அது. வீட்டுக்கார அம்மாவை டைரக்டா எதிரியா பார்த்து உடனே போட்டு அடிக்கிறார் அப்படின்னு சொன்னா குடும்பம் நடக்காது, சமூகம் உடைந்து போகும். அந்த இடத்துல கொடுக்க வேண்டிய தண்டனை என்னன்னு அல்லாஹ் சொல்லுகிறார், வஇன்தாஃபு வதஸ்பஹு. சில நேரத்தில் நீங்க அவங்களை கண்டுக்காம விட்டுற, அவங்களை நீங்கள் மன்னித்து விட்டால் அங்கதான் எல்லாம் ரிசல்ட் சொல்றான். அதுதான் ரிசல்ட். அங்க எதிரியா இருக்கிறது இல்லை, அடிக்கிறது இல்லை. நம்முடைய வீட்டினுடைய குழந்தைகள் மாற்றமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது அவர்களுடைய விஷயத்தில் அவர்களுக்கு நல்ல உபதேசங்கள் செய்யணும். செஞ்சிட்டு முதல்ல அவர்களை இதுவரையும் தொழுவில்லையாப்பா, அல்லாஹ் மன்னி, அல்லாஹ் கமிட்டி மன்னிச்சிடுறேன், அடுத்து இப்படி நடந்து. சில பேருடைய விஷயத்தை கண்டுக்காம இருக்கணும், சிலரை பொருட்படுத்த கூடாது. ஒருத்தர் வந்து ஏதாவது மஸ்ஜித் கட்டணும், காசு கொடுங்கன்னு கேட்கிறார், அல்லது ஒரு சமூக சேவைக்கு 100 ரூபா கொடுக்கலாம்னு தோணுது, இங்கேருந்து பாக்கெட்டில் போய் எடுக்க போறான் வீட்டில், அந்த அம்மா சொல்லுது, இதுக்காக போறீங்க, டெய்லி வர்றாங்க, டெய்லி வர்றாங்க, நீ கொடுத்த. அல்ல சில பேர் இப்படி பேசுவாங்க, அதுவும் கூட எனக்கு நல்லா திரிந்து போட்டான். ஆமா, பள்ளியாசலுக்கு கொடுக்க போறாராம், முதல்ல தொழுவ போங்க. பள்ளியாசம் கட்டுறது ரெண்டாவது, தொழுவே போல, இது ஒரு விதமான அந்த மனசுக்கு ஆறுதல் போடுறது, கொடுக்காதரான்னு அர்த்தம். இவர் என்ன செய்யறாரு, அப்படியா சரி அப்படின்னு கேட்டு 100 ரூபா எடுத்துட்டு வந்து கொடுத்துருது. பொருட்படுத்த கூடாது. அந்த 3 கேட்டகரையா எல்லாம் பிரிச்சு சொல்றான், சிலரை மன்னிக்க வேண்டும், சிலரை விட்டுவிட வேண்டும், சிலரை பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும். அதெல்லாம் எப்படி நடக்கணுங்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயத்திற்குமே மிக தெளிவான கருத்துக்கள் எழுதப்படுகிறது. அப்போ இதுக்கு பின்னாடி அதுல இருக்கக்கூடிய ஆழம் இதுதான் நிதர்சனம். சண்டை ஓடுறது இல்லை, அவன் அடிக்கிறது இல்லை. ஒரு எதிரிக்கு ஒரு மனிதன் கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை அவனை மன்னிப்பது. எப்ப பார்த்தாலும் சண்டை கொடுத்துட்டே இருக்கா, ஒரே சண்டை, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு அவன்கிட்ட போய் புன்முறுவலோட சொன்ன. சண்டை போடுறதை விட அவனால எதுவுமே செய்ய முடியாது. சண்டை போடுறதுக்குனாலும் ஒரு எதிர்ப்பு வரும், இங்க அப்படி மெல்ட் ஆயிடுவான். என்ன நடக்குது, என்ன செய்யணும்? இப்ப இதைத்தான் அல்லாஹ் கொடுக்க சொல்றான். இதை கொடுத்து பாருங்க அதனுடைய ரிசல்ட். நீங்கள் திருந்துவதல்ல, அவர்கள் தானாக திருந்துவார்கள். அந்த குடும்பமே ஒரு அழகிய அமைப்பாக மாறிவிடும். அதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது, அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார். பெருமானார் திரும்ப திரும்ப சொல்லுவார்கள், நீங்கள் கடுமையான வார்த்தைகளை பேசாதீர்கள், மென்மையா சொல்லுங்க. அதே மாதிரி வெறுப்பு ஏற்படுத்தும் செய்திகளை சொல்லாதீர்கள், அன்பால் அரவணைக்கும் செய்திகளை சொல்லுங்கள். அதுதான் சுண்ணா, அதைத்தான் வீட்டில் செய்யணும். தொழுவாட்டி அடிங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் வருதே, அது என்ன செய்யறது? இந்த இதெல்லாம் கடந்து இதெல்லாம் தாங்க முடியும். அது அடிக்கிறதுங்கிறது அடிக்கிறது அல்ல, அடி என்கிற அந்த மனோநிலை ஏற்படுத்துவது அவ்வளவுதான். அப்போ இதை உள்வாங்குகிற விதத்தில் தான் அல்லாஹ் தஆலா நமக்கு அறிவை வைத்திருக்கிறான். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு வார்த்தையை பேண, ஜதஸ் என்கிற ஒரு வார்த்தை குர்ஆனிலே பேண, மீனல் அஜிதஸ் தப்சீரில் எழுதும்போது மீனல் குபூர் எழுதுவாங்க, கபரில் இருந்து. அதுக்கு போய் உள்ள நான் தேடுற போது பார்த்தேன், மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். கபர் என்கிற வார்த்தைக்கும் அஜிதாஸ் என்கிற வார்த்தைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் தமிழ்ல எந்த தர்ஜுமா குரானையோ அல்லது இங்கிலீஷ்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இட் இஸ் எ கிரேவ் யார்ட் அல்லது கபரிலிருந்து எழுப்பப்படுவார்கள். ஒரே இதைத்தான் நான் சொன்னேன், குர்ஆனுக்கு முஜிசா அந்த வார்த்தைகளை உள்வாங்குகிற அது இதுதான் டேஸ்ட். குர்ஆனில் இருக்க டேஸ்ட் என்ன, குர்ஆனுடைய லஜ்ஜத் என்ன? இதுக்கு பின்னாடி அரபுகளும் மற்றவர்களும் அப்படியே அலைஞ்சாங்களே, பெருமானார் ஓதுறதை கேட்டு அப்படியே நின்று அப்படியே மெல்ட் ஆகி உட்கார்ந்து, இந்த இதுதான் அவங்களை உட்கார வச்சு. அப்படி என்ன வித்தியாசம், அஜிதாசுக்கும் குபூருக்கும் என்ன வித்தியாசம்? இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹு தஆலா மொத்த குர்ஆனிலையும் வெறும் மூன்று இடங்களில் தான் அஜிதாஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மீதி இருக்க எல்லா இடத்திலையும் கபூர் என்கிற வார்த்தை, குபூர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அஜிதாஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அந்த இடங்களுக்கும் கபூர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அந்த இடங்களுக்கும் நிறைய வேறுபாடு காணப்படுகிறது. சொல்றாங்க, நம்ம போன வாரம் சொல்லும் போது இந்த ஆயத்தை நான் சொன்னேன், அகல கிதாபுகள் என்ன செய்யறாங்க, எப்படி ஒரு காஃபிர் இறை மறுப்பாளர் கபர்ல உள்ளவர் அவரெல்லாம் காலியா இருப்பா அப்படின்னு நம்ப மறுக்கிறாரோ, கபருக்கு உள்ள உள்ளவரை பற்றி நம்பிக்கையற்று இருக்கிறாரோ, அதே மாதிரி மறுமையை குறித்து அந்த அகல கிதாபுகள் இருக்கிறாங்க நல்லா சொல்லுகிறான். இன்னும் இடத்துல ஒமா அன்தபி முஸ்மில் குபூர், நபிய நீங்கள் கபர்ல உள்ளவங்களை கேட்க வைக்க முடியாது. அப்ப இது எல்லாமே கபூர் என்கிற அந்த அடையாளத்தை குறித்து பேசுகிற போது அல்லாஹு தஆலா அந்த அடையாளம் கபூர் அடையாளம். இதற்கு விளக்கம் எழுதுகிற சிற பெருமக்கள் இப்படி எழுதுகிறார்கள், கபூர் என்று சொன்னால் அடையாளம் இடப்பட்ட அல்லது அந்த மண்ணை கொட்டி இப்படி நிரப்பின பகுதிக்கு கபூர். ஜதஸ் என்கிறது அந்த நம்மை எழுப்புகிற அந்த காலம் இருக்கிறதே, எங்க ஆதம் அலை இஸ்லாம்ல இருந்து கடைசி வரை அடையாளம் இடப்படாத கபர்கள் தெரியாது. எவர் எங்க மூத்தானாரு எங்க அடக்கணும், கொஞ்ச நாள் கழிச்ச உடனே பள்ளிவாசல எக்ஸ்டென்ஷன் பண்றான், யார எங்க அடக்கிருக்கா தெரியாது, இல்ல வேற ஏதாவது கட்டுறான், அவருக்குடைய கபர் அன்மார்க்டு, அன்மார்க்டு அடையாளம் இடப்படாத, அடையாளம் புரிந்து கொள்ள முடியாத அந்த பகுதிக்கு கபர், அதுக்கு எழுதுறாங்க. ஆனா இதனுடைய உண்மையான அர்த்தம், இந்த அர்த்த புஷ்டி, இந்த இது இது சொல்ல வருகிற செய்தியை குறித்து எழுதுகிற போது அந்த மூணு ஆயத்தையும் நம்ம படிச்சா நமக்கு தெரியும். அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான், இந்த சூரத்துல் யாசீன்ல சொல்றான், வஈதா நுஃபிஹ ஃபிஸ்ஸூர் மீனல் அஜிதாஸ். இந்த மூன்று ஆயத்துமே கடைசி நாள் சூர் ஊதப்பட்டு கபரிலிருந்து எழுகிற நிலையை பற்றி மட்டும் பேசுகிறது. இது முன்னாடி உள்ள நிலையெல்லாம் இல்ல. கடைசி அன்னைக்கு சூர் ஊதப்பட்டு எல்லாரும் கபரிஸ்தான்ல இருந்து எப்படி எந்திரிப்பாங்க அப்படிங்கும் போது மட்டும் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதுல ஒரு உள் நுட்பமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஜதச என்கிற அந்த வார்த்தை இருக்கிறது, ஜதச என்கிற அந்த வார்த்தை ஜதசத் என்று சொன்னால் குதிரை ஓடுகிற போது ஏற்படுத்துகிற சத்தம் என்று எழுதுகிறார்கள். ஒரு குதிரை நம்ம ஓட விட்டுறாங்கல்ல சில இடங்கள்ல, குதிரை நடக்கிற போது அதனுடைய காலடி குழம்பிலிருந்து வெளியே வருகிற சத்தம். அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹு தஆலா சூர் ஊதப்பட்ட உடன் எப்படி வந்து குதிரையினுடைய காலடி தடங்கள் ஏற்படுத்துகிற சத்தத்தை போன்று ஒவ்வொரு இடத்திலிருந்து கிட்டு 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 எந்திரிப்பானா, அந்த அர்த்தம் அப்படியே கொண்டு வந்து அல்லாஹ் நிப்பாட்டுகிறான். அந்த குதிரை ஓடுகிற போது எங்கிருந்தாலும் நம்முடைய கவனத்தை திருப்பிடும். அது நம்ம எந்த வேலையில இருந்தாலும் என்னமோ நடக்குதுன்னு பார்ப்போம். அது மாதிரி ஒவ்வொருவருமே தங்களுடைய கபரிலிருந்து எந்திரிக்கிற அந்த பூமி அவர்களை துப்புகிற நிலை, அந்த பூமி அவர்களை மீண்டும் உருவாக்குகிற நிலை ஒரு சத்தத்தோடு. அதற்கு மட்டும்தான் ஜதஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும். அந்த மூன்று இடங்களுமே இதே அடிப்படையில் அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறார். நம்ம இந்த யாசின்ல பார்த்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், குஷ்ஷ அன் அபஸாருஹும் குஷ்ஷ அன் அபஸாருஹும் யக்ருஜூன மினல் அஜ்தாத் கஅன்னஹும் ஜராதும் முன்தஷர். அந்த நாளையில் அவர்களுடைய கண்கள் கீழ் நோக்கி இருக்கும். குஷ்ஷ அன் அபஸாருஹும் யக்ருஜூன மினல் அஜ்தாத், அவர்கள் அந்த கபரிலிருந்து விறுவிறுன்னு எந்திரிப்பாங்க. எது மாறினா கஅன்னஹும் ஜராதும் முன்தஷர், ஒரு இடத்திலிருந்து ஒரு கூண்டிலிருந்து அதனுடைய கூட்டிலிருந்து வெட்டுக்கிளிகள் உருவாகி சரசரன்னு போச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அதுக்கும் அதே சத்தம். அந்த வெட்டுக்கிளிகள் மொத்தமா அப்படி வரும்போது அது இறக்கையை அடிக்கிற அந்த சத்தம். அது மாதிரி மனிதர்கள் அவர்களுடைய கபர்களில் இருந்து எழுவார். மூணாவதாக ஒரு ஆயத்து வருகிறது, யௌம யக்ருஜூன மினல் அஜ்தாஸி ஸிராஅ கஅன்னஹும் இலா நுஸ்பின் யூஃபிதூன். அந்த நாளையில் மிக வேகமாக அவர்கள் அந்த அவர்களுடைய இடத்தில் இருந்து அந்த கபரில் இருந்து எழுவார்கள். சிரா அண்ணா ரொம்ப பாஸ்டா டக்கு நடக்கிறது மாதிரி. கஅன்னஹும் இலா நுஸ்பின் யூஃபிதூன், அவர்கள் ஏற்கனவே வணங்கி கொண்டிருந்த அந்த தெய்வத்தினுடைய அந்த கற்கள் எங்கேயோ இருக்கிறது, அதை நோக்கி நாம் செல்லலாம் என்கிற அந்த அந்த உந்துதலில் எழுபவர்களை போன்று மிக வேகமா சரட்டு நின்றுச்சு. இவை இந்த மூன்று நிலைகளில் மட்டும்தான் அல்லாஹ் ஜதஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அர்த்த புஷ்டியான ஒரு வார்த்தை. அதற்கு விளக்கம் எழுதுகிற இன்னும் சில உலமாக்கள் இப்படி எழுதுகிறார்கள், மென்று முழுங்கிய பூமி. உள்ள கொண்டு போய் வச்ச உடனே என்ன நடக்குது? சில உடல்களுக்கு மட்டும் அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான். நபிமார்களுடைய உடல், அல்லாஹ் யாருக்கு பிரியப்படுறானோ அந்த உடலை மட்டும் அந்த பூமி சாப்பிட்றதுல இன்னைக்கும் தோண்டி எடுக்கிறாங்க, பார்க்குறாங்க, திரும்ப உள்ளே வைக்கிறாங்க. எவ்வளோ நாளாச்சு போல்கு இவரை எடுத்து உள்ளே இது பண்ணி. சில இடையில ஒரு ஒருத்தர் தாடி மட்டும் தெரியுது மாதிரி, எப்போ எடுக்கிறான்னு தெரியாது, வேற எல்லாம் இல்லை, வெறும் தாடி மட்டும் இருக்கு ஒருத்தருக்கு. எல்லாத்தையும் இங்கே உள்ள சதையை பூரா காலியாக தாடி மட்டும். சில பேர்கள் அப்படியே பூதல் உடலோட வெளியே எடுக்கிறான், பூத உடலோடு அப்படியே வெளியெடுக்கிறார்கள். இப்படி நிறைய செய்திகள் கண்ணுக்கு எதுக்கே நடக்குது. நான் சில இடங்களில் சொல்றது உண்டு. நான் எம்ஃபில் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் இருந்துட்டு படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அங்கே ஒரு டாக்டர் இருந்தார், டாக்டர் மெகர் அலி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன செய்தி, நாங்கள் ஒரு நாள் வெளியே போயிட்டோம், ஹாஸ்டலில் கிளாஸுக்கு வரலை. மறுநாள் கிளாஸுக்கு வரும்போது ஒரு கண்டிப்பான சார், ஒரு ஐயர் இருந்தார். அவர் உட்காந்து அட்டன்ஸ் பண்ண நான் வந்து வெளியே இருந்தேன். சார் நேற்று எங்கடா போனேன், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவரை பார்த்தேன், நேற்று மூன்றோடு தர்காவில் எங்களுக்கு வந்து இது சார் ஃபங்க்ஷனு, அதனால் அங்கே போயிட்டேன். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படி சொன்னார். அவர் மூன்றோடு தர்காவில் ஏன் பாயாக இருந்தால் வேற என்ன சொல்வார், அவர் ஐயர், நம்ம இப்படி சொன்னால் விட்ருவாய் இல்லை. மூன்றோடு தர்காவில் எந்த ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, நான் போயிட்டேன். அப்போ அவர் என்னை பார்த்துட்டு, செய்தி என்ன இன்னைக்கு அப்படின்னு கேட்டு, இன்னைக்கு மூன்றோடு தர்காவில் இல்லையே, அவரால் சொன்னது. அப்போ நான் யோசிச்சேன், என்னடா இது தப்பாக சொல்லி மாட்டிக்கிட்டோமோ, ஐயருக்கு எப்பறம் மூன்றோடு தர்காவில் தெரியுதுன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்போ அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் பார்த்து அப்படின்னு. எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி உள்ள கதையை அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அது நகரலி சார் என்று சொன்ன செய்தி. இங்கிலீஷ்காரன் காலத்தில் படைகள்லாம் கொண்டு வந்து இறக்கி மார்ச் அந்த நட போடுறதுக்காக வேண்டி மவுண்ட் ரோட்டினுடைய இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரையும் ரோடை போட்டு நடக்க விடுறப்ப இந்த கப்பலில் கொண்டு வந்து இறக்கி அந்த மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த தர்கா நடுவில் வந்துச்சு. அதை உடச்சி எடுத்துடலாம். நான் இது சொல்கிறது வந்து விதர்ப்பமாக எடுத்துக்கொள்வதற்கல்ல, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. அவர் இதை எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், நான் வந்து தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய லைப்ரரி அதுக்கு உள்ளே போனேன். அப்போ ஒரு அங்கே எழுதப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் ஒன்று பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட் தர்காவை பற்றி எழுதியிருந்துச்சுன்னு அந்த டாக்டர் சொன்னாராம். அந்த அவருடைய ப்ரொஃபஸர் சொல்லிட்டு சொன்னாராம், அந்த மார்ச் போடுறதுக்காக வேண்டி போடும்போது இந்த இடையில இந்த தர்கா வந்து நின்றுச்சு. உடனே தூக்கிலான்னு முடிவு பண்ணோடனே உள்ளே முஸ்லீம்கள்லாம் குளிந்து கொந்தளிச்சு எழுந்தாங்க, அதெல்லாம் உடைக்கூடாது. அப்புறம் அதை சமாதானம் பண்ணி பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் கடைசியில் கேட்கலன்னொடனே வைஸ்ராயே நேரம் வந்து இறங்கி அப்படி என்னதான் பெருசாக அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுடைய அந்த படை படிவாரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு, ஆனால் இவ்வளவு இது மேலே ஏதோ ஒரு நம்பிக்கையாக இருக்காங்க இல்லை, எதுக்கு இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை அவர் வந்து தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்து செஞ்சிடாமல் அவரே நேரடியாக வந்து நின்று மற்ற ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து டாக்டர் மற்ற எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுட்டு இதை உடையா அப்படின்னு சொன்னாங்க. உடச்சி வெளியே எடுத்து பார்த்தா அதில் உள்ளே கஃன் போடப்பட்ட ஒரு மைய அப்படி இருந்துச்சு. அப்படி கஃனோட உடனே அதை உடச்சி எடுக்கும்போது இதை பார்த்துட்டு எல்லாரும் அங்கே நின்னவன்லாம் அரண்டான். உடனே அவன் என்ன இங்கிலீஷ்காரன் இல்லை, டாக்டரை கூப்பிட்டு இவர் எப்போ மூத்தா போனார்னு பாரு அப்படின்னு சொன்னான். உடனே அவர் நாடியை பிடிச்சி பார்த்துட்டு அவருடைய பல்ஸ் ரேட் பார்த்துட்டு ஒரு 2 hours or 3 hours இருக்கும், இவை எந்த சூடு கூட போகலை அவர் உடம்புல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இவங்களை கூப்பிட்டு இவர் எப்பயா போனார், அது எவ்வளோ வருஷம் ஆச்சு, 100 வருஷம் இருக்கும் அவர் மூத்தா போயின்னா இது அவர் சொன்னது. உடனே அவன் சொன்னான், ஆஹா இது வேற என்னமோ ஒரு மாதிரி தெரியுது, நம்ம இதில் விளையாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே இடத்துல வச்சுட்டு அவங்க மூடிட்டாங்க. மூடுனமே சும்மா விட்டுட்டு போகல, இதை டாக்குமெண்ட் பண்ணி அங்கே பார்த்த 4 பேர் சாட்சி, இதை இது எடுத்த அந்த டாக்டர் சாட்சி, வைஸ்ராய் சாட்சி, எல்லாத்தையும் போட்டு தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே உள்ள அறங்காவலரையில் வச்சுருக்கான். நான் விசிட் போகும்போது ஆஸ் ஏ டாக்டராக எனக்கு இது பார்க்குறதுக்கு அனுமதி கிடச்சிது அன்னையிலேருந்து, அது மேலே எனக்கு ஒரு மரியாதை. அதோ இதுக்கு பின்னாடி உள்ள வரலாறு, இது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தெரியாத எத்தனை வரலாறு இருக்குது தெரியாது. அல்லாஹ் அந்த உடலை பூத உடலோடு பாதுகாக்க நினைத்து விட்டால் யாரும் தடுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் சுன்னத் பூமியில் வச்சோன்னா பூமி சாப்பிடும். அப்போ இந்த ஆயத்தில் அதுதான் சொல்கிறாங்க, அது அந்த பூமி தின்று விழுங்கிய பூமி வெளியே துப்புகிற அந்த நிலை, உருவாக்குகிற நிலை, அதை எப்படி உருவாக்கி வெளியே தருகிறது என்கிற அந்த நிலையைத்தான் அல்லாஹு தஆலா எல்லா வசனங்கள்லையுமே நமக்கு சொல்லித்தரலாம். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இதா நுஃபிஹா ஃபி சூர் அப்படின்னு நல்லா சொல்கிறான். நமக்கு நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னது மாதிரி குரானை பார்க்கும்போது அதனுடைய ஆழ நீளங்களோடு பார்க்கக்கூடிய கியாமத்துங்கிறது இனிதான் வரப்போகுது. இட் இஸ் எ ஃபியூச்சர் ஒன், இன்னும் நடக்கல்ல. நம்ம எல்லாரும் துணியாலாம் மூத்தாகி அப்புறம் எல்லாம் முடிஞ்சு அப்புறம் சூர் ஊதி அப்புறம் எல்லாரும் இருக்க எல்லா மலக்குமார்கள் எல்லாமே மூத்தாகி அப்புறமா 2வது சூர் ஊடுதல் பண்ணுறது. அதற்கு குரான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை நுஃபிஹா, யார் வேண்டாலும் டிக்ஷனரி எடுத்து இப்படி புரட்டி பார்த்தா நுஃபிஹ என்று சொல்லுகிற வார்த்தை பாஸ்ட் டென்ஸ். நுஃபிஹ என்று சொல்லுகிற வார்த்தை கடந்த கால வார்த்தை, அரபியிலே மாதி, அல் ஃபஅலுல் மாதி என்று சொல்லுவார்கள். சூர் ஊதப்பட்டால் தமிழ்ல எழுதியிருப்பான், ஆனா இங்க அல்லாஹ் சொல்றான் சூர் ஊதி முடிக்கப்பட்டு விட்டது, இட்ஸ் ஆல்ரெடி டன். இதுக்கு என்ன அர்த்தம், ஆனால் தர்ஜுமாக்கள்ல சூர் ஊதப்பட்டால், இது அசல் அரபி வார்த்தை, ஒருத்தர் டிக்ஷனரியை புரட்டி பார்த்தா சூர் ஊதி முடிக்கப்பட்டு விட்டது, இட்ஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட். அரபியில் சொல்லும்போது அதற்கு பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்று சொல்லுவார்கள், முடிஞ்சு போனது. அது எப்படி முடியாததுக்கு எல்லாம் முடிஞ்சு போன வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான், முடியாத ஒன்றுக்கு முடிஞ்சு போன வார்த்தையை எப்படி பயன்படுத்தியிருக்கான். இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், வஸீகல் லதீன கஃபரு இல ஜஹன்னம ஸுமரா. வஸீகல் லதீன கஃபரு, அந்த காஃபிர்கள் நரகத்தின் பக்கம் இழுத்து வரப்பட்டு விட்டார்கள். எப்ப நரகம் திறந்தான்? எப்ப அல்லாஹ் தீர்ப்பு முடிச்சான்? தமிழ்ல எழுதும்போது இழுத்து வரப்படும்போது. தர்ஜுமா, இழுத்து வரப்படும்போது. அதே மாதிரி வஸீகல் லதீன அமனு இலல் ஜன்னதி ஸுமரா, ஈமான் கொண்டவர்கள் சுவனத்தின் பக்கம் கூட்டமாக அழைத்து வரப்படும் போது, அழைத்து வரப்பட்டார்கள். என்ன குர்ஆன் பேசுகிறது சகோதரர்களே? இதுக்கு விளக்கம் எழுதுறவங்க எழுதுறாங்க, அல்லாஹ் அக்பர், அதை படிச்சு பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்தேன். எப்படி கடந்த கால நடந்த ஒரு செயலை ஒரு மனிதன் முழுமையாக நம்புவானோ? ஒன்னு நடந்து முடிஞ்சிருச்சு, நான் சாப்பிட்டேன் மதியானம்னு ஒருத்தர் சொல்றாரு, சாப்பிட்ட செயல் இட்ஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட், பெர்ஃபெக்ட், நடந்து முடிந்த பக்குவமான ஒரு செயல், அதை கொண்டு அல்லாஹ் நடக்க போகிற செய்தியை சொல்லுகிறான். சொல்லிவிட்டு இதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள், இது நடந்த செய்தியை போன்றுதான் உண்மையிலே இருக்கக்கூடிய. எப்படி சாப்பிட்டு முடிச்சது நடந்துருச்சோ அதே மாதிரியே எந்த விதமான நிலையும் இல்லாமல் இது அப்படியே நடக்கும். இதை வச்சு அப்படி குர்ஆனை பார்க்கும்போது எப்படி என்ன ஆழ அகலம், அதனுடைய அகண்ட பார்வை, அதுக்கு அரங்கு பிடிக்கணும். இந்த டேஸ்ட், இதை உள்வாங்கிறதுக்கு, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு, இதை தெரிஞ்சுக்கிட்டு எங்கெல்லாம் ஓதப்படுதாடே அது பூரா சத்தியம், அது பூரா சத்தியம், அது மதிய சாப்பாடு, சாப்பிட்டு முடிக்கப்பட்ட ஒன்று. இப்ப இப்படி நினைக்கக்கூடிய ஒரு முஸ்லிமினுடைய ஈமானும் அவனுடைய மனோநிலையும் எந்த நிலையை அடையும்? அதைத்தான் குர்ஆன் எதிர்பார்க்கிறது. அதுலதான் அப்ப வசீகல் லதீன, இது இத நுஃபிக ஃபி ஸூர் ஃபைதாஹும் மினல் அஜ்தாதி இலா ரப்பிஹிம் யன்ஸிலூன். இந்த இடத்துல ஃபைதா என்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான். ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு அந்த நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுகிற அற்புதமான வார்த்தைகள் அடுத்தடுத்து. என்பதற்கு அரபியில சொல்லுவார்கள் ஃபா அல் ஃபுஜாஇய, த இமீடியட் ரியாக்ஷன்ஸ், த இமீடியட். இமீடியட்ங்கிறது என்ன நடக்குது, என்ன நடந்து, அட போய்கிட்டு தாங்க இருந்தேன், அது எப்படி வந்து விழுந்தான்னு தெரியலங்க, டமார்னு வச்சுட்டாங்க அப்படின்னா, யாராவது ஆக்சிடென்ட் நடக்கும்போது எப்படி தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, சில பேர் மறந்தே போயிருச்சு, என்ன அப்ப எப்ப என்ன ஆச்சுன்னே தெரியாது. அது இந்த இமீடியட் ஆக்ஷன். பெருமானார் சொல்லுகிறார்கள், இந்த அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லுகிறான், சூர் ஊதப்பட்ட உடன், அங்க சூர் முதிக்கப்பட்டிருக்காரு, இங்க எந்திரிச்சு அங்க சூர் ஊதி முடிக்கப்பட்டிருக்காரு, காஃபிர்களுக்கு இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் தருகிற மிகப்பெரிய மிகப்பெரிய சான்று. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க, உங்க ரப்ப உங்களை படைப்பதற்கு ஆகிற காலங்களை போன்றோ, அல்லது நீங்க 10 மாசம் இருந்து வெளியே போறது போன்றோ அல்லாஹ் ஒவ்வொருத்தரையா அப்படி தூக்கி எந்திரிச்சு? இல்ல இல்ல, அங்க ஊதி முடிக்கப்படும் போது இங்க எல்லாம் ஆதமில் இருந்து கடைசி மனிதன் வரை மொத்தமா எந்திரிச்சு நிற்பான். அனைவரையும் படைப்பது, உங்கள் அனைவரையும் மீண்டும் எழுப்புவது இருக்கிறதே, எனக்கு எப்படி தெரியுமா? இல்லக்க நஃப்ஸிம் வாஹித, ஒரு ஆத்மாவை உருவாக்குவதை கொண்டு, ஒத்த ஆத்மா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து ஆரம்பிச்சு கடைசி மனிதர்கள் வரை எத்தனை பிச்சிலங்கள், எத்தனை நபிமார்கள், எத்தனை கூட்டத்தார்கள், அதுல அமெரிக்காக்கார, லண்டன்கார, உலகத்துல எங்கெல்லாம் இருந்தானோ எல்லாரும் இல்லக நஃப்ஸிம் வாஹித. இப்ப இந்த பார்வையில குர்ஆன் பார்க்கிறார் ஒருத்தர், நிரட்சியான பார்வை. இந்த பார்வையோடு போய் தொழுகைக்கு பின்னாடி நின்னா அந்த குர்ஆன் தருகிற விளக்கமே வேறு. நான் தமிழ்ல சொல்றதுக்கு சொல்லல, அந்த அரபியனுடைய அந்த ஆழ அகலங்கள், இதுதான் மொஜிசா. இதை உள்வாங்குவதுதான் மொஜிசா, இதை புரிந்து கொள்வதுதான் மொஜிசா. சொல்லிட்டு கடைசியா சொல்றான், இல்ல ரப்பிகும் என்சிலும். என்சில் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு முஸ்ரிஃப் பிஸ்ஸைர் அப்படின்னு அர்த்தம். ஒன் ஹூ வாக் ஃபாஸ்ட், யார் வேகமா நடக்கிறாரோ அதுக்கு பேர் முஸ்ரிஃப், அதற்கு பேர் என்சில். ஆரம்பத்தில் அல்லாஹ் சொன்னா நுஃபிகா, சூர் ஊதப்பட்டுருச்சு. என்சில் என்கிற வார்த்தை இட் இஸ் தி ஃபியூச்சர் ஒன், நடப்பாங்க. அங்க நடக்கிற நிலையை அல்லாஹ் அப்படி படம் பிடிச்சு காட்டு. என்சில் என்கிற அந்த வார்த்தைக்கு விளக்கம் எழுதுகிற அந்த உலமாக்கள் அழகாக எழுதுவார்கள், என்சில் என்ற வார்த்தையில் இருந்துதான் நசில் என்கிற வார்த்தை வருகிறது. நசில் என்று சொன்னால் ஆஃப்ஸ்பயரிங் அர்த்தம், சந்ததிகள்னு அர்த்தம், ஒரு அம்மா பெற்ற புள்ளன்னு அர்த்தம். ஒரு அம்மா ஒரு தாய் பெற்றெடுக்கிற குழந்தைக்கு அரபியில நசில் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். எப்படி கபரு வெளியே பெற வைக்குமோ அதே மாதிரி இந்த அம்மா என்கிற அந்த பொருளிலிருந்து வெளியே வரும். அந்த ஒற்றுமை. அப்ப அதே மாதிரி அதிலிருந்து எழுந்து அவர்கள் வேகமாக தங்களுடைய இறைவனை நோக்கி அவர்கள் செல்லுவார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்லுகிறார். இதற்கு இன்னும் சில விளக்கம் எழுதுகிற அந்த பெருமக்கள், முதல் சூரை பற்றி நாம் பேசல, நம்ம அடையாளங்களை பற்றி 15 வாரம் பேசணும். அதுக்கப்புறம் கபருடைய வாழ்க்கை, அந்த ஹயாத்துல் பர்சக் என்று சொல்லுகிற அந்த கபருடைய வாழ்க்கையினுடைய அந்த பயணம் பற்றி பேசினோம். அதுக்கப்புறம் நடக்கிறது இன்ஷா அல்லாஹ் பின்னாடி உள்ள ஆயத்துகள்ல அல்லாஹ் சொல்லுகிறான். ஹதீஸ்ல பெருமானார் சொன்னார்கள், பைன நஃபத்தைன் அர்பஈன். சில இடத்துல அர்பஈன சன, ரெண்டு சூருக்கு இடையில் உள்ள காலம் 40 வருஷம் அப்படின்னு சில ஹதீஸ்ல வருது. ரெண்டு சூர், முதல் சூர் மொத்த உலகமும் மொத்தா பேரும் எல்லாமே இல்லாமல் அழிந்து போகிற ஒரு சூர், ரெண்டாவது சூரை ஊடப்படுகிற போது எல்லாமே எழுந்திருப்பார்கள். அது அழகான வார்த்தையில் எழுந்து சொல்றாங்க, அல் ஊல யுமீதுல்லாஹு பிஹா குல்ல ஹய், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹையும் உயிரினமும் ஒன்றுமில்லாமல் போகும். والآخر يحيي الله بها كل الميت, இரண்டாவது சூரில் எல்லா மையத்துகளும் உயிர் கொடுக்கப்படும். இந்த ரெண்டு சூருக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி என்ன நடக்கும், எவ்வளவு காலம் ஆகும் என்பதை குறித்து பெருமானார் சொல்லுகிற போது சொன்னாங்க 40 வருஷம். இன்னும் சில ஹதீஸ்களில் வருது, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்ல 40 அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. உடனே மற்றவங்க கேட்டாங்க 40 நாளா அப்படின்னு, இல்ல 40 வாரமா, இல்ல 40 வாரமா மாசமா, இல்ல 40 வருஷமா, இல்ல அப்படின்ட்டாங்க. அல்லாஹு சொல்லி இருக்கிறான் 40, என்ன 40 தெரியாது. 40 என்பது அது காலங்களை கடந்த செய்தி, அங்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லப்படல. அதனால 40 குறித்து நமக்கு உண்டான செய்திகள் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா 40 அப்படிங்கிறது நடக்கப்படக்கூடிய ஒரு செய்தி என்று கிதாபுகளிலே எழுதுகிறார்கள். அது ஆண்டா வருஷமா ஒளி ஆண்டா, அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லாம் அடிக்கப்பட்டு இந்த உலகம், இந்த உலகத்தில் பூமி, அதனுடைய வானம், வானமண்டலங்கள், அதில் இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாம் காலியாகி எல்லாம் முடிந்த பின் அல்லாஹ் கேட்பானா, மலக்குகளும் அழிந்த பின், நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் என் பொருள் நான், நான் யார் தெரியுமா, என் ராஜ்யங்கள் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பெயல்கள்லாம் எங்க இருக்க, எவனாவது இருக்கியா, என் பொருள், என் கோட்டை, என் வீடு, என் வாசல், என் மனைவி, என் கார், என் ஆய், யாராவது இருக்கியா? குர்ஆன்ல அல்லாஹ் மீண்டும் அந்த நான் என்ற எண்ணத்தோடு திரிந்தவர்களே யாரும் இருக்கிறீர்களா? பதில் சொல்றதுக்கு யார் இருக்கா? அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நான் தான் உங்களை படைத்தவன், நான் தான் ரட்சகன், நான் தான் மாலிக். எல்லா பொருட்களையும் கட்டி ஆளுகிற அந்த குதிரத் என்னை சார்ந்தது, வேற எந்த பயலுக்கும் இல்லை. குர்ஆன் பதிவு செய்கிறது அந்த செய்தி. அப்போ இது 40 ஆண்டு காலம் இது நடக்கும், அதுக்கு பின்னாடி அந்த சூரிலே அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று வருது. இந்த இடத்துல இன்னொரு செய்தி, இந்த நசல் என்று சொல்லி வருகிறதுனால வேக நடை. ஒரு முஃபஸ்ஸர் எழுதும்போது அந்த செய்தி எழுதுகிறார், இது ஹபர் என்று சொல்லி எழுதுறாங்க. நாங்க பெருமானார்கிட்ட போய் ஒரு நாள் திடீர்னு ஒரு விஷயமா கம்ப்ளைண்ட் பண்ணோம். என்ன கம்ப்ளைண்ட்? எங்களால முடியல, என்ன ஒரு மாதிரி அனீசியா இருக்கு, திடீர்னு ஒரு மாதிரி சோர்வாயிருது, எங்களிடத்துல ஏதோ ஒரு குறை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போய் நாங்கள் முறையிட்டோம். ஃபகால அலைக்கும் பின் நஸல், ஃபகால அலைக்கும் பின் நஸல். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நஸல் செய்யுங்க. நசல்னா குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை, வேகமா நடங்க. இதுக்கு அப்புறம் இதை வச்சு நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதப்படுகிறது. இந்த செய்தியை வச்சு வாட் த ப்ராஃபெட் முஹம்மது டெல் அபவுட் த வாக்கிங். இன்னைக்கு எந்த டாக்டர்கிட்ட போனாலும், சுகர் இருக்கா வாக்கிங் போங்க, பிபி இருக்கா வாக்கிங் போங்க, நடங்க, வேக நட, மெது நட, எட்டு நட, எதையாவது ஒன்று சொல்றான், எப்படியாவது நட. அதை விட பெரிய விஷயம், உடல்ல இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை போன்று அந்த நாளமில்லா சுரப்பிகளும் நிணநீர் சுரப்பிகளும் அதனுடைய ஓட்டத்தை அல்லாஹ் உழைப்பிலும் நடையிலும் தான் வைத்திருக்கணும். சுன்னத்து. சும்மா படுத்து தூங்கிட்டு அப்படியே எந்திரிச்சு வாழ முடியாது, வாழ முடியாது. முதுமை என்பதும் மரணம் என்பதும் வேறு. வாழ்க்கைக்கு தேவையே நீ நடக்கணும், ஓடணும், உடியாரணும், உட்காரணும், சம்பாதிக்கணும், அப்படின்னா தான் உன்னால இருக்க முடியும். அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சுன்னத். அப்ப ஷக்கவுனா இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாரிடத்தில் எங்களுடைய இயலாமையை, எங்களுடைய அந்த உடலுடைய சுகக்குறவையும் குறித்து நாங்கள் முறையிட்ட போது பெருமா அலைக்கும் பின் நசல், ஐ வில் இஸ்ரா வில் மஷி, வேகம நடகர் ஃபின்னஹு யுன்ஷித். அப்ப பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு ஒரு திரும்ப ஒரு தன்ஷீத், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க திரும்ப ஃப்ரெஷ் ஆயிருவீங்க, அதனால நடந்து பழகுங்க. பெருமானார் சொன்னார்கள். இதையும் ஒரு இமாம் அவர்கள் தன்னுடைய கிதாபில் எழுதும் போது எழுதி இருக்கிறார்கள். அடுத்து இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது இதை குறித்து சொல்லுகிறான், மறுமை நாளை குறித்தும் அல்லாஹ் எழுப்புவதை குறித்தும் நம்ம எல்லாம் கேள்வி கேட்பானா, நம்ம எல்லாம் அவன் எழுப்பிடுவானா என்று மனை சில நேரத்திலே சைத்தானர்களுடைய கையாடல் வரலாம். திடீர்னு நல்ல ஈமான் கொண்டிருக்கிறவருக்கே வர்ண நிலை வருது, அல்ல எழுப்பானா, நம்மெல்லாம் கேள்வி வேற கேட்பானா அப்படின்னு இவருக்கே வருது. நல்லா சொல்றான், அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அத்தாட்சி, அன் தகூமஸ்ஸமாவல் அர்த் பி அம்ரே, இந்த வானமும் பூமியும் அல்லாஹ்வினுடைய அந்த அம்ரை கொண்டு, அவனுடைய ஏவலை கொண்டு நிற்கிறது. நம்ம பூமியில இருந்துகிட்டு நம்ம என்ன நினைச்சோம், ஒரு காலத்துல தட்டையா இருக்கு, இன்னொரு காலத்துல உருண்டையா இருக்கு, இன்னொரு காலத்துல அப்படி இருக்கு, அதுக்கு முன்னாடி வேத காலங்கள்ல மாடு கொம்புல வச்சிருக்கு, இப்படிலாம் நம்பியிருந்தான். மாடு கொம்புல நிப்பாடு, மாடு கொம்பு மாத்தும் போதுதான் ஏற்படுகிறது எர்த்து குயிக்னா, அப்படியும் ஒரு காலத்தினுடைய நம்பிக்கை. அப்ப அல்லாஹ் சொன்னா, இன்னைக்கு வந்து ஸ்டாட்டலைட் விட்டு வெளியிருந்து பார்க்கறான் துனியாவை, வெளியிருந்து மூணிலிருந்து துனியா, இது பூமியை பார்த்தா பூமி எப்படி இருக்கும், திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு. நம்ம இங்க இருந்து மூனை பார்க்கும்போது அப்படியே ஒரு பொட்டல் வெளியில வானத்துல அப்படியே நிக்குது, தக 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 தக, ஒரு பெரிய ஒரு காயின் மாதிரி. அதே மாதிரி மூணுல போய் நின்றுகிட்டு பூமியை பார்த்தா எப்படி இருக்கும், பூமியினுடைய அந்த அடையாளங்கள் எப்படி தெரியும், அங்க பாட்டி வடை சுடுறாள், இங்கேயும் வடை சுடுவாங்களா அப்படின்னு சொன்னா, அதை போய் நெட்டில் அடிச்சு அதையும் போடுறான், அதையும் போடுறான், the view, when the view of the earth from the moon அப்படின்னு போட்டா அங்கிருந்து ஸ்டேட்லைட்ல எடுத்து போடுறான், ஒரே பச்சை கலர்ல ஒன்றும் தெரியல, ஏதோ ஒரு பந்து மாதிரி. அல்லாஹ் சொல்றான், அந்த பூமி அந்த வானம் அந்த மண்டலங்கள் எல்லாமே நிற்பதை நிற்பது நான் நில் என்று சொன்ன காரணத்தினால், வேற எதுவுமே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது தடம் புரண்டால், அந்த நிலா கொஞ்சம் பக்கத்துல வந்தால் அப்படியே அந்த முழு நிலவன் அன்னைக்கு அதை நல்லா பார்க்கலாம். இங்கிருந்து பார்க்கும்போது அது என்ன நடக்குது, அவ்வளோ பெருசு அப்படியே நிற்குது. அதை நிற்க வைத்தது எது? அல்லாஹ் சொல்றான், இட் இஸ் மை கமாண்ட், நத்திங், வேற ஒண்ணுமே கிடையாது, நான் நில்லுன்னே அது நின்று இருக்கு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய அத்தாட்சியை பற்றி பேசி அல்லாஹ் உடனே சொல்லுகிறான், சூறு ஊதப்பட்டு அப்புறம் எல்லாரும் எந்திரிச்சு அப்படியே மெதுவா மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு அப்படியே தொடச்சிட்டு கரிச்சி போச்சு அப்படியே நடந்து அப்படியே போவாங்க. அவன் உங்களை டே அப்படின்னு சொன்ன உடனே பூரா பயில எந்திரிச்சு நிற்பான். ஒரு வார்த்தை தான், எல்லாம் எந்திரிச்சு சப்சாடா வெளியே போயிருவீங்க. சூர் முழுமௌத், இன்னொரு சூர் உண்டாவது, இதெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அடையாளங்கள். இதெல்லாம் நடந்தாதான் அடுத்து எந்திரிக்கணும் இல்ல, அல்லாஹ் எழு என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி வரை உள்ளமே சப்சாடா எந்திரிச்சு நிற்பான். கொஞ்சம் யோசிச்சுப்பார், இந்த பூமியை உன் வாடுகிற காலத்தில் நிக்க வைத்தவன் உன்னை எப்படி நிக்க வைப்பான்? செய்தி அந்த நிலாவை பார்க்கும்போது என்ன பியூட்டிஃபுல் ஒன், எப்படி நிக்குது பாரு. அப்படி இல்லை, இதே நிலையில் என் கபரிலிருந்து என் ரப்பு என்னை எழுப்பினாள். இதுதான் குரானுடைய சிந்தனை தூண்டுதல், குரான் எதிர்பார்க்கிற செய்தி. நம்ம அடிக்கடி சொல்றது மாதிரி, தட்டுல சாப்பாடை வச்ச உடனே அந்த இட்லியும் தோசையும் உள்ள போகும்போது இதை படைத்தவன் யார்? இட்லி தோசையை கூட இன்னைக்கு கிரைண்டர் வச்சு நல்லா அரைச்சிடுறோம், ஆப்பிள் ஆரஞ்சில் அந்த ஒரிஜினாலிட்டியாக இருக்கக்கூடிய அந்த பொருள் எடுத்து வாயில போட்ட உடனே ஆப்பிள் உள்ள போகும்போது தட்டுது, அதனுடைய கொட்டை சிக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், சிக்க வைத்ததே நான் தான், நீ என்னமோ அதை படைச்சது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிய. ஆப்பிள் உள்ள போகுது, ஆப்பிளுடைய சீடு உள்ள போக மாட்டேங்க. இன்னைக்கு அதுக்கு தான் என்ன செய்யறான், சீடு லெஸ் கொண்டு வரான். அல்லாஹ்வை யோசிக்காத, இதை தின்னா என்னடா செய்ய, சீக்கிரம் செத்து பேர் வேதனான். அதையும் செஞ்சு இதையும் சொல்றான், ஜிஎம் ஜெனட்டிக்கலி மாடிஃபை, அதே மாதிரி பிடி கத்திரிக்கை ஆகலாம், இதெல்லாம் தின்னா நிறைய வர வர அதெல்லாம் சாப்பிடலாங்க அப்படின்னு அவனே சொல்லிக்கிட்டு இன்னொரு சைடில் சொல்றான், தின்னா சீக்கிரம் செத்து போயிடுவாங்களாம். எவன் திம்மா? அப்ப அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அவனுடைய அத்தாட்சியை இன்னோவா எடுத்து, ஆப்பிலிருந்து ஆரம்பிச்சு நாம் சாப்பிடுகிற வடையிலிருந்து ஒவ்வொரு பொருளும் தொண்டையில சிக்கும் போது, இது உன் திறமை அல்ல, படைத்ததும் நான், திங்க வைப்பதும் நான், செரிக்க வைப்பதும் நான், கொட்டை அப்படி லேச தட்டின உடனே புறா பாடமும் வரணும் என்று குரான் சொல்லுகிறது. அந்த புறா பாடத்தையும் எதிர்பார்க்கிறது, அதுதான் இந்த பூமியும் வானமும். இதுல நசில் என்கிற வார்த்தைக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் சில பேர் ரொம்ப அழகா எழுதுறாங்க. அந்த நசில் என்று சொன்னால் அது எப்படி, என்சிலூன் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு சொன்னா, அது அது நடக்கிற அந்த முறை, அந்த வார்த்தைக்கு ஒரு சட்டையில வந்துட்டு இப்ப இந்த சட்டையை பிரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த சட்டையை வெட்டுறாங்க, அல்லது புது துணியா இருக்கு அந்த ஓரத்துல அப்படி அந்த நூல் ஒரு மாதிரி கசங்கி கசங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, அதை உருவுறதுக்கு என்ன செய்வோம், ஒரு நூலை உருவணும் அப்படின்னு சொன்னா எப்படி வரும், ஒவ்வொரு நூலா அப்படி அந்த நூலை எடுத்த உடனே அடுத்த நூல் வந்து நடுவில் உள்ளது ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு வராது, கடைசி நூலை உருவ உருவ என்ன ஆயிருது, அது பாட்டுக்கு எல்லா நூலும் வந்துருது. இன்னைக்கு நம்ம தம்பிமார்கள் போடுகிற பேண்ட் மாதிரி, இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை வாங்கி அருமையா ஒரு 4000 ரூபாய்க்கு பேண்ட்டை வாங்கி 1000 ரூபாய் கொடுத்து அதை கிழிச்சு விடுறான் கீழே, கந்தரோ கோலமா பிச்சைக்கார மாதிரி கீழே பிஞ்சு தூங்குது. கேட்டா என்ன சார் மாடல், என்னடா மாடல் கேட்டா அவன் போட்டிருக்கான், இவனோ ஒரு பைத்தியாரன் போட்டத பைத்தியாரனா இருப்பான். அவன் இவனு கிழிச்சு விட்டுக்கிறான் அந்த பெண்ட நடுவுல ஓட்ட போடுறேன். என்ன சார் சூட் சாருங்க, சூட் 3000 ரூபாய் பெண்ட், 1000 ரூபாய் கிழிக்கிறதுக்கும் வெட்டி விடுறதுக்கும், எவ்வளவு பைத்தியாரத்தனம். அப்ப இந்த இடத்துல என்சில் என்று சொன்னால் ஓரமாக இருந்து ஒவ்வொரு நூலாக பிரித்தெடுக்கப்பட்டால் அது எப்படி சரசரசரன்னு கொஞ்ச நேரத்தில் அது துணியே இருக்கு, அது ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல எல்லாம் நூல்களுடைய கோர்வை. அது மாதிரி அல்லாஹு தஆலா உங்களை கீழிருந்து நிமிஷத்தில் அப்படியே வரிசை கடக்க 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 அதான் என்சில். முஸ்லிம் ஷரீஃபினுடைய ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுபாசு குல்லு அப்தின் அலா மா மாத அலை. அல்லாஹ்ட்ட நம்ம நிறைய துவா கேட்க கடமைப்பட்டிருக்கோம், அதிகமாக என்ன செய்யறது துவாவை கேட்கணும். எந்த விஷயத்துக்கு கேட்கிறோமோ இல்லையோ, அன்னைக்கு ஒருத்தர் ஒரு கூட்டத்தில் சொல்லும்போது சொன்னாரு, நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல மௌத்தாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டா அகோரமா இருக்கும் பார்க்கிறவன் நம்மளை. அந்த பயமே. அப்போ மௌத்தா போய் போகும்போதும் கூட நல்லா இது சென்டடிச்சு பூச்சூடி போறதுக்கு தான் மனுஷன் ஆசைப்படுறான். அது இல்லாம இருந்தா அதை ஒண்ணு பத்தி கேரே பண்ண மாட்டான். அது யார் பெருமானார் சொல்லுகிறார்கள், யுபாசு குல்லு அபுதின் அலமா தாலை. ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலையில் இறக்கிறானோ அப்படியே எழுப்பப்படுவான் அவனுடைய ஹாலத். ஒருத்த பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்க நிலையில மௌத்தா போயிட்டா அவனை குளிப்பாட்டி அடக்கி எல்லாம் செய்வாங்க, அவன் எழுப்பப்படுகிற அந்த நிலை இருக்கிறதே அந்த பாவம். ஒரு ஷஹீத் தன்னுடைய ரத்தத்தோடும் அந்த கரையோடும் அவர் எழுப்பப்படுவார். அது அத்தனையும் கஸ்தூரியாக இருக்கும். இப்ப இந்த போட்டோல புடிச்சு புடிச்சு போடுறான், தொழுதுகிட்டு இருக்கும் சஜதால போகும்போது ஒருத்தர் மூத்த யாராவது சொல்ல முடியுமா நான் இப்படி இருக்கும்போது தான் சொல்ல முடியாது. என்னுடைய ஹாலத்து எப்படி தெரியாது. அதனாலதான் பெருமானா அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, யாரா என்னுடைய அந்த முடிவான அந்த கடைசி ஹாத்திமா இருக்கிறதே உன்னை நினைவுபடுத்தும் போது, குரான் ஓதும் போது, தொழுகும் போது, அந்த நல்ல நிலையில நான் கியாமத்தில் எழுகிற போது அதே யோசி. முஸ்லிம் ஷெரீஃபில் இந்த ஹதீஸை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பதிவு செய்திருக்கிறார்கள். ரெண்டாவது, இந்த எழுப்பப்படுகிற அந்த குரான் அதை கொடுத்து விரிவாக்குகிற நிலையில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் இந்த எழுப்பப்படுவதை குறித்து பேசுகிறான். ஹுவல்லதி யுர்சிலு ரியாஹ பைன யதை ரஹ்மத்தி ஹத்தா இதா அக்கல்லத் ஸஹாபன் ஸிகாலன் ஸுக்னா லிபலதி மய்யித். உங்கள்லாம் நம்ம எப்படி தெரியுமா எழுப்போம் எல்லாம் கேட்கலாம். உங்கள்லாம் நம்ம எப்படி தெரியுமா எழுப்போம், நீங்கள்லாம் எப்படி தெரியுமா எழுந்திருப்பீங்க, உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்வு எப்படி தெரியுமா இருக்கும், உங்களுடைய தாயினுடைய கருவறையிலிருந்து நீங்கள் வெளியே வந்தது உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் அடுத்த கட்ட வாழ்வை அடைய போவதை நீங்கள் இப்பே தெரிந்து கொள்ளுங்கள். ஹுவல்லதி யுர்சிலுர் ரியாஹ பைன யதை ரஹ்மத்தி. அசரு தொழுதுட்டு அப்படியே வெளியே போறோம், ஒரு அருமையான காற்று, வண்டி எடுக்க போனா ஒரு அருமையான காத்தடிக்குது, அப்படி சில்லுன்னு வருது காத்து. அப்படி அந்த காத்து அடிச்சோடனே என்ன செய்வாரு, வானத்தை பார்ப்பார், மழை வரா, மண்ணு மனமா இருக்குல்ல, மழை பெய்யுது, சீக்கிரம் வீட்டுக்கு போ. எல்லாம் சொல்றான், மழைக்கு முன்னே இதம் தருகிற காற்றை நாம் அனுப்பி இருக்கிறோம். ஹுவல்லதி அவன் தான் அனுப்புகிறான், யுருசிலு ரியாக பைன எதை ரஹ்மதி, மழைக்கு முன்னால் இந்த காற்றின் மூலமாக மனிதர்கள் அடைகிற அந்த நிம்மதி, மழை வரப்போகுது அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிற நிம்மதியாக இருந்தாலும் இந்த காற்று வருவது எதற்கு தெரியுமா, அந்த மேகங்களை சுமந்து போவதற்காக வேண்டி. வெயிட்டான மேகம், சூடான காத்து அடிக்குது, இங்கே கொட்டிடும். நாம் குளிர்ச்சியான காற்றை அனுப்பி அந்த மேகத்தை ப்ரொடெக்ட் பண்ணி தண்ணியோடு இருக்கக்கூடிய மேகத்தை நாம் சுமந்துக்கிட்டே போறோம். சுக்குன நாம் ஓட்டி செல்லுகிறோம், நம்முடைய ஆர்டர் படி அது கொண்டு போய்கிட்டே இருக்கு. எந்த ஊர்ல பெய்யணும் தெரியாது, அது கூட்டிகிட்டு போகுது உருவான இடத்துல இருந்து. லிபலதி மையித், இறந்து போன ஊருக்கு அந்த மேகம் கொண்டு செல்லப்படுகிறது. ஃபான்ஸல்னா பிஹில் மா, அதிலிருந்து நாம் தண்ணீரை இறக்குகிறோம். ஃபஅஹ்ரஜ்னா பிஹி மின் குல்லி தமராத், அதன் மூலமாக விதவிதமான செடிகளை, காய்கறிகளை, பழங்களை நாம் முளைக்க வைக்கிறோம். ஒரே மலை ஆப்பிள் முளைக்குது, ஒரே மலை ஆரஞ்சு முளைக்குது, ஒரே மலை திராட்சை முளைக்குது, ஒரே மலை முருங்கை மரம் முளைக்குது, ஒரே மலை வாழை மரம், எல்லாமே அரிசி விளையுது, கோதுமை விளையுது, ஒரே முளைக்குது. இந்த இன்ஸ்டலேஷன் இது, இதை இதாக ஆக்கித்தர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்ம ஆர்டர் படி அது பெய்து முளைச்சு கொடுக்கும் சொல்லிட்டு கடைசியாக அல்லாஹ் முடிக்கிறான், கதாலிக நுஹ்ருஜுல் மௌத, கதாலிக நஹ்ருஜுல் நுஹ்ருஜுல் மௌத லஅல்லக்கும் தஃக்கரூன், இப்படித்தான் நாம் நீங்கள் இறந்து மரித்து மண்ணாக ஆக பின்னால் இப்படித்தான் உங்களை நான் எழுப்புவேன், லஅல்லக்கும் தஃக்கரூன். தி டசன்ட் யூ பி ரிமெம்பர் இட், அது உங்களுடைய ஞாபகத்துக்கும் உங்களுடைய ஒரு எச்சரிக்கைக்கும் உங்களுடைய நினைவூட்டலுக்கும் அது காரணமாக இல்லையா? பணம் காரணம், நிலவு காரணம், மழை காரணம். இஸ்லாமியர்களுக்கு திறந்து வைக்கப்பட்ட புக்கு வெளியே போன உடனே எல்லாமே அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி. இதை பார்க்கிற ஒவ்வொரு முஸ்லீமும், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு நிலையிலும் மழையை பார்த்த உடனே என் மூத்து ஞாபகம் வரணுங்கிற அல்லாஹ் என்ன எப்படி அல்லாஹ் தட்டுவான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் புரியறதுக்கு நமக்கு. இதை குறித்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் முத்தஃபக் அலைஹி, புகாரி முஸ்லீம் ரெண்டு பேருமே அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல வருது, அந்த ஒரு சூர் ஊதி அடுத்த சூர் ஊதுகிற போது என்ஸிலுல்லாஹு மின ஸமாஇ மா, அப்ப என்ன நடக்கும், ரெண்டாவது சூர் ஊதும் போது எந்திரிச்சு ஓடுவாங்கல்ல, அது எப்படி நடக்கும், என்ஸிலுல்லாஹு மின ஸமாஇ மா, மேலிருந்து தண்ணீர் அந்த பிரதேசத்தில் கொட்டப்படும். ஃபயும்பிதுன கமா யும்பிதுல் பக்ல், காய்கறி முளைக்கிறது மாதிரி முளைப்பானும். இவங்க எப்படி எழுப்பப்படுவாங்க, இவங்க எந்திரிச்சு எப்படி நிற்பாங்க, ஒரு மரம் போன்று ஒரு காய்கறியை போட்டு அது ஜல்லுன்னு அப்படி வரும்ல அது அந்த மலையில. நேற்று வரையும் உன்னையும் காணும், திடீர் இன்னைக்கு வெளியே வந்து நிற்குது, அந்த மாதிரி அவர்கள் எழுப்பப்படுவார்கள். கால லைஸ மினல் இன்சானி இன்சானி ஷய்யுன் இல்லா யூப்லா இல்லா அதுமுன் வாஹித். அன்னைக்கே இது இன்னைக்கு இது சம்பந்தமாக நிறைய ஆராய்ச்சிகள், ஆராய்ச்சி கட்டுரைகள் இன்றைய தினத்திலே வந்து கொண்டே இருக்கிறது. அன்னைக்கு பெருமானார் சொன்னதாக அபூ ஹுரைரா அவர்கள் அறிவித்த ஹதீஸ் புகாரியில முஸ்லீம்ல பதிவாகி இருக்கிறது. ஒரு மனிதனுடைய எல்லா பகுதிகளும் அழிந்து விடும், அவனுடைய அஜிபுத்தன் என்கிற அந்த பகுதியை தவிர. அது என்ன, அது மனிதனுடைய அவனுடைய முதுகந்தண்டினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வெத மாதிரி ஒரு பகுதி, அது மட்டும் எந்த மனிதனுடைய உடலிலிருந்தும் அழிவதில்லை. அவனுடைய எலும்புகள், அவனுடைய உடலுடைய சதைப்பகுதி, நரம்பு எல்லாம் மக்கி மண்ணோட மண்ணா அது மட்டும் இருக்கும். வமின்ஹு யுரக்கப், பெருமானார் சொன்னார்கள் வமின்ஹு யுரக்கப், அந்த எலும்பில் இருந்துதான் இந்த மனிதன் ரீக்ரியேஷன் பண்ணப்படுவான். யுரக்கப் என்கிற வார்த்தைக்கு ரீமாடிஃபைடு அப்படின்னு அர்த்தம். யுரக்கப், யுரக்கபுல் கல்கு யௌமல் கியாம, அந்த பொருளிலிருந்து அல்லாஹு தாலா அவனுடைய முழு பூத உடலையும் வெளிப்படுத்துவான் என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரி முஸ்லிம் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருது, பெருமானார் அப்ப நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை குறித்தும், எப்ப மௌத்தா போனவங்க எப்ப எந்திரிப்பாங்க, இப்படி ஒரு கேள்வி வரலாம், எப்ப மௌத்தா போனவங்க எப்ப எந்திரிப்பாங்க, கடைசியிலிருந்து ஆரம்பிச்சு எந்திரிச்சுக்கிட்டே போவாங்களா, என்ன பல வருஷத்துக்கு முன்னாடியே உள்ள போனவங்க இருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒருத்தர் மௌத்தா போயிருப்பாரு, இப்போ ஒருத்தர் போவார், ஒருத்தர் கியாமத்து நாள் அன்னைக்கு முத நாள் கூட மௌத்தா போவார், அவருக்கு அந்த கபருடைய வாழ்க்கை அந்த ஒரு நாள். அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதாக முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அபூ ஹுரைரா அவர்கள் திரும்பவும் அறிவிக்கிறார்கள் அந்த ஹதீஸ்ல, பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், அன சையிது வலதி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய மக்கள் எல்லாரிலும் எல்லாரிலும் ஈவன் நபிமார்கள் எல்லா மனிதருக்கும் நான் தான் தலைவர். வலா சஹரா இன்னொரு ஹதீஸ்ல வருது, அதை கொண்டு நான் பெருமை அடிக்கவில்லை, எனக்கு பெருமை தேவை, அல்லாஹ் எனக்கு அதை தந்திருக்கிறார். அவ்வளவு மையுன்ஷகு அன்ஹுல் கப்ர், மறுமை நாளையில் முதலில் உடை கபர் உடைந்து வெளியே வருகிற மனிதரில் முதல் ஆளாக நான் இருப்பேன். பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவுமை என்னுடைய கபர் தான் முதலில் உடைக்கப்படும், நான் அதிலிருந்து வெளியே எந்திரித்து வருவேன் என்று பெருமானார் சொன்னார். இப்ப இந்த ஹதீஸை வச்சு பார்த்தோம்னா யார் எந்த நிலையில் எழுப்பப்படுவார்கள், இவங்க கால வயசா எழுப்பப்படுவாங்களா இல்ல கூட்டத்தார்கள் இன்சிலூன் என்பதை கொண்டு அவர்கள் அப்படியே அந்தந்த சந்ததிகளாக வருவார்கள், இன்னொரு இடத்துல பேட்ச் பேட்சா காலம் காலமாக வருவார்கள், அல்லது ஒரே சிந்தனையோடு அல்லாஹுவை நம்பியவர்கள் அவர்கள் தான் ஒரே, இப்படி பலவிதமான செய்திகள் எழுதப்படுகிறது. அல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப், அது சம்பந்தமாக இறைவன் மட்டுமே முழுக்க தெரிந்து. கடைசி அந்த ஹதீஸை சொல்லிட்டு முடிச்சுக்குவோம், டைம் ஆயிடுச்சு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி நிலையை குறித்து அன்னை ஆயிஷாவிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிற போது சொன்னார்கள், அது எப்படி மறுமை நாளையில் யுஹ்ஷரு நாஸு யௌமல் கியாமா ஹுஃபாத் உராத் உரலன், மூன்று தன்மைகளோடு கியாமத்துடைய நாளையில் கபரிலிருந்து வெளியே வருவாங்க. இன் த்ரீ கேரக்டர்ஸ், நாட் ஸ்டேஜஸ், ஸ்டேஜ் இல்லை கேரக்டர். முதலாவது ஹுஃபாத், காலணிகள்லாம் இருக்காதாங்க அவ்வளோ பெரிய இடத்துல போட்டு போறது, ஹுஃபாத் வெறும் காலோடு, உராத் உரியான் அன்ட்ரெஸ்ட் ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க, நிர்வாண நிலை. உரல உரல் என்கிற வார்த்தைக்கு சுன்னத்து செய்யப்படாத நிலை, ஆண்களுக்கு சுன்னத்து செய்யப்படாத நிலையில் அப்பந்தான் வருகிற பாலகர்களை போன்று அவனுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அவன் எப்படி துனியாவுக்கு வந்தானோ அதே மாதிரி. இதை கேட்டு அன்னை ஆயிஷா அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பார்களே, அந்த நேரத்தில் அவங்க வந்து அன்ட்ரெஸ்டா இருந்தா அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் என்று கேட்டவுடன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹாலு அஷத்து மின், அங்கு உள்ள நிலை இருக்கிறது அது மிக கொடூரமாக இருக்கும், அவனுக்கு அதெல்லாம் பத்தி யோசிக்கவே தோணாது. எரியிற வீட்டில் ஒருத்தன் வெளியே ஓடியாடுறான், நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கோமா, சட்டை நல்லா இருக்கா, அயன் பண்ணியிருக்கோமான்னா பார்ப்போம், இப்போ நான் வெளியே போகணும், அந்த மனோநிலையை விட மிக கடுமையான மனோநிலையில் அவர்கள் இருப்பார்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக எந்த விஷயங்களை நாம் கேட்கிறோமோ அதை மனதில் பதிவு செய்து இந்த சூரா யாசின் கல்புல் குர்ஆன் நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறதோ அதை நம்முடைய நம்பிக்கை மூலமாக நம்முடைய செயல்கள் மூலமாக வெளிப்படுத்துகிற அறிவை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் தந்து அதன்படி அமல் செய்து பெருமானாருடைய ஷஃபாத்திற்கும் பிரியத்திற்கும் அல்லாஹுவினுடைய பிரியத்திற்கும் ஆளாகிற அந்த கூட்டத்தில் அல்லாஹ் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் சேர்த்தர் புரிவானாக. வாஹர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.